திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
இதற்கு அடுத்தபடியாக வைரவி மந்திரம் என்ற தலைப்பு. வைரவினா வைரவ சக்தி. இறைவன் வந்து மக்களோட அச்சத்தை போக்கி அவங்களுக்கு ஆனந்தத்தை விளைவிக்க திருவுள்ளம் கொண்ட போது விரித்த செஞ்சடை, முக்கண், சிவந்த திருமேனி, சூலமும் கபாலமும், பாசம், உடுக்கை இவற்றை தாங்கிய 4 கரங்கள், இதையெல்லாம் தாங்கி நாய் வாகனத்துல எழுந்தருளினார். அதான் பைரவர்னு சொல்லலாம், வைரவர்னு சொல்லலாம். அவருடைய சக்தி தான் வைரவி. பகைய ஒழிச்சு பயத்தை நீக்கிறதுனால இந்த சக்தியும் வைரவி என்று அழைக்கப்படுகின்றாள். சரி, அதை பற்றி அவர் நமக்கு என்ன உணர்த்துகிறார் என்று நம்ம பார்க்கலாம். இதிலே புண்ணிய நந்தி புன்தன் திருவாகும் எண்ணிய நாட்கள் 27 சூழ்மதி பண்ணிய வன்னி பகலோன் மதியீறு திண்ணிய சிந்தையன் தென்னனும் ஆமே என்று சொல்லுகின்றார். புண்ணியன், புண்ணியமே திருமேனியாக கொண்டவர். நந்தி, ஆச்சாரியனாக வந்து மலத்தை நீக்கி ஆட்கொள்பவர். புனிதன், இயல்பாகவே பாசங்கள்ல இருந்து நீங்கியவர். நம்மெல்லாம் பாசத்துல இருந்து நீங்கிறோம், அவர் இயல்பாகவே எண் குணங்கள்ல ஒன்று, இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவர். அப்படிப்பட்ட சிவ பரம்பொருளின் சக்தி வந்து வைரவி அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்றார். இப்ப எண்ணிய நாட்கள் 27 அப்படின்னா நட்சத்திரங்கள் வந்து 27. அடுத்து என்ன சொல்லியிருக்கு? சூழ்மதி, அது வந்து 27 நட்சத்திரங்கள் சூழ்ந்து ஒரு வட்டமான மாதம், இது வந்து சாந்திரமான மாதம் என்று சொல்லப்படுகிறது. வன்னி பகலோன் இல்லையா, மதி ஈறு அப்படிங்கிறது அக்னி மண்டலம், சூரிய மண்டலம் இவற்றை கடந்து சந்திர மண்டலம் இறுதியாக தியானிக்கக்கூடிய தென்னிய சிந்தனை உடையவர்கள், அவர்கள் தென்னன் ஆவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வன்னி, அது வந்து பிராணாயாம முறையில உந்திக்கு மேல உள்ள அக்னி மண்டலம், அதெல்லாம் குறிக்குது. மதி ஈருங்கிறது சந்திர மண்டலமாகிய சகஸ்திராரம். ஆக சுவாதிட்டானத்துல இருந்து பிரம்மரந்திரம் வரைக்கும் பைரவிய தியானிப்பவர்கள் சிவமே ஆவார்கள். தென்னன் பெருந்துறையான் அப்படின்னு சொல்லும்போது தென்னன்கிறது சிவத்தை குறிக்கிறது அல்லவா, அதனால தென்னனே தென்னனும் ஆமே என்று சொல்லி சிவமாம் தன்மையை பெறலாம் என்று சொல்லியிருக்கின்றார். வைரவியை தியானிப்பவர்கள் சிவமாம் தன்மை பெறலாம். போதிய நந்தி உணரும் திருவருள் நீதியில் வேத நெறி வந்துரை செய்யும் போதம் 27 நாள் புனர்மதி ஜோதி வைரவி சூலம் வந்தாளுமே என்று சொல்லுகிறார். உபதேச அருளிய குருவாகிய சிவத்தால உணரப்படக்கூடிய திருவருள் சக்தி அதான் ஓதிய நந்தி உணரும் திருவருள் என்று சொல்லுகிறார். அந்த திருவருள் சக்தி முறைப்படி, நீதிங்கிறது முறைப்படி, வேத நெறி வேத மார்க்கமாக எழுந்தருளி வந்து உரை செய்யும் அப்படின்னா போதத்தை இல்லையா, அந்த போதத்தை வந்து விளக்கி அருளுவாள். அவள் சூலத்தோடு வந்து காப்பாள் என்று சொல்லப்படுகிறது. சோதி வைரவி சூலம் வந்தாளுமேன், சூலத்தோடு வந்து காப்பாள். அப்ப சூலம் வந்தாளுமேனா இடரை நீக்கி ரட்சித்தல், அது ஒரு கருணை. போதம் உரை செய்தல்னா ஞானோபதேசத்தை வழங்குதல். ஆக தேவியே ஞானம் வழங்க சிவத்தோடு ஒருங்கு வைத்து உணரப்படுவதாகிய திருவருளாக வந்தருளுவாள். அதான் நந்தி உணரும் திருவருள் வேதநெறி வந்து போதம் உரை செய்யும் அப்படின்னு அதை கொண்டு கூட்டினா அந்த பொருள் நமக்கு விளங்கும். ஆக அவள் நம்மை இடர் நீக்கியும் காக்கின்றாள், ஞானோபதேசமும் வழங்குகின்றாள். அப்பதே நம்ம பார்த்தோம், சக்திதன் வடிவேதனில் தடையிலா ஞானம் ஆகும். அதனால அவ ஆன்மாக்களுக்கு ஞானத்தை உபதேசிக்கின்றாள். சூலம் கபாலம் கையேந்திய சூலிக்கு நாளாங்கரமுள நாக பாசாங்குச மாலாங்கையன் அறியாத வடிவுக்கு மேலங்கமாய் நின்ற மெல்லியலாளே அப்படின்னு சொல்றார். சூலத்தையும் கபாலத்தையும் தாங்கக்கூடிய வைரவி தேவிக்கு 4 கரங்கள் இருக்கு. சூலம் கபாலம் தவிர நாகபாசமும் அங்குசமும் கையில வச்சிருக்கிறா. அயனும் அறியும் அறிய முடியாத சிவப்பரம்பொருளுக்கு அங்கமாக நிற்கக்கூடிய இயல்புடையவள் இவள் என்று நமக்கு அவளை சிவமாகிய அங்கிக்கு அங்கமாக இவள் இருக்கின்றாள் என்று இந்த பாடலிலே அருமையான ஒரு கருத்தை எடுத்து சொல்லியிருக்கின்றார். பன்மணி சந்திரகோடி திருமுடி, சொன்மணி குண்டல காதி உழை கண்ணி, நன்மணி சூரிய சோம நயனத்தள், பொன்மணி வன்னியும் பூரிக்கின்றாளே. பல மணிகளால் இயன்ற கோடி திருமுடி, கோடி சந்திர ஒளியை போன்ற முடியை உடையவள். அவ்வளவு பிரகாசமா இருக்கு அவளுடைய முடி. சிறந்ததாக சொல்லப்படக்கூடிய ரத்தன குண்டங்களை அணிந்த காதினை உடையவள், மான் போன்ற கண்களை உடையவள், நன்மணியாகிய சூரியனையும் சந்திரனையும் கண்களாக உடையவள். நயனத்தல் சூரிய சோம நயனத்தல், சூரியனையும் சந்திரனையும், அதான் சுவாமிக்கு அப்படித்தான, வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன், அது மாதிரி உடையவள். பொன்னையும் மணியும் போன்ற நிறத்தை உடையவள். அவ எங்க இருக்கிறா? எங்கும் இருக்கின்றாள். அங்கிங்க எனாதபடி எங்கும் பிரகாசமா இருக்கா அப்படின்னு அழகாக இந்த பாடலிலே நமக்கு எடுத்து சொல்லிடுது. இந்த பாடல்லாம் நம்ம தியானம் பண்ணும் போது அவருடைய திருவுருவத்தை நம் மனதிற்கு கொண்டு வரும். பூரித்த பூவிதழ் எட்டினுக்குள்ளேயோர் அரிய தாளுண்ட அங்கு எண்மர் கன்னியர், பாரித்த பெண்கள் அறுபத்து நால்வரும் சாரித்து சக்தியை தாங்கள் கண்டாரே. அதாவது அம்பாள் வந்து பூரித்த பூவிதழ் எட்டினுக்குள்ளே, அந்த எட்டு இதழ் அந்த பூவுக்குள்ள தாமரைக்குள்ள பூசிக்கத்தக்கவளாகிய சக்தி எழுந்தருளி இருக்கிறாள். அதாவது மனோன்மணியாக வீற்றிருக்கின்றாள். அவளை சுத்தி எட்டு கன்னியர்கள் இருக்காங்க. யாரெல்லாம்? வாமை, ஜேஷ்டை, ரௌத்ரி, காளி, கலவிகர்ணி, பலவிகர்ணி, பலப்பிரதமணி, சர்வபூத தமணி அப்படிங்கிறவங்க. அவங்களும் அறுபத்தி நான்கு பெண்களும் அந்த சக்தியை சுற்றி நின்று தரிசித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் என்று ஒரு உன்னதமான காட்சி. சிவபூஜையில இது வரும். சிவபூஜை பண்றவங்களுக்கு இது புரியும். கண்ட சிலம்பு வளை சங்கு சக்கரம், என் திசை யோகி இறைவி பராசக்தி, அண்டமோடு என் திசை தாங்கும் அருட்செல்வி, புண்டரகத்தினுள் பூசனை ஆளே. அவளை எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சிலம்பு வளையல் சங்கு சக்கரம் இதையெல்லாம் தரித்திருக்கின்றாள். என் திசையிலும் பொருந்தி நிற்கின்றாள் பராசக்தி. எல்லா அண்டங்களையும் திசைகளையும் துன்பம் சூழாமல் காக்கக்கூடிய திருவருளையே செல்வமாக உடையவள். அப்ப அத்தனை அண்டமும் எல்லா திசையும் துன்பம் சூழாமல் இருக்குன்னு அதுக்கு என்ன காரணம்? அம்பாளுடைய திருவருள். அதைத்தான் அவள் செல்வமாக உடையவள். அவளை அந்த அருள் செல்விய புண்டரிகத்தினுள் பூசனையாள், அவளை மனத்தாமரையில் வைத்து பூஜிக்க வேண்டும் என்று. இதுவும் தியான ஸ்லோகம்தான். பூசனை கந்தம் புனைமலர் மா கோடி, யோசனை பஞ்சத்தொளி வந்து உரை செய்யும், வாசமில்லாத மணி மந்திர யோகம், தேசம் திகழும் திரிபுரை காணே என்று சொல்லுகின்றார். மணி மந்திர யோகம் இல்லையா, அது மாதிரி அவளுக்கு அந்த நல்ல சந்தனத்தை பூசணும். அதான் கலப சந்தனம் அப்படின்னு சொல்றார். அந்த வாசனையான சந்தனத்தை பூசி புனை மலர் மா கோடி இல்லையா, மலர்களை அவளுக்கு அணிவிக்க வேண்டும். அடுத்து என்ன செய்யணுமா? அவளுக்கு வஸ்திரம் சாத்தணும். அது என்ன வஸ்திரம்? கோடி வஸ்திரம். என்ன கோடி வஸ்திரம்? ஸ்ரீம் அப்படிங்கிற பீஜம் தான் அவளுக்கு வஸ்திரம், கோடி வஸ்திரம். அடுத்து ஒரு காத தூரம் கேட்கும்படியாக சங்கநாத ஒலி, அதை இயற்றினால் தேவியை தரிசிக்கலாம். அதான் யோசனை தூரம்னு சொன்னாலும் அதுதான், ஒரு காத தூரம்னு சொன்னாலும் அதுதான். பாஞ்சசன்யம் அப்படிங்கிற அந்த சங்கின் ஒலி, அது வாத்தியம். அந்த அந்த வாத்திய ஒலி வந்து உரை செய்யும் வாசமில்லாத மணிமந்திர யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சத்தொலி அப்படின்னு அதுல வருது, பஞ்ச சத்தொலி அப்படிங்கிறது தான். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். யோகிகளுக்கெல்லாம் அந்த யோக நிலையில் இருப்பதால் இந்த நவநாதங்கள் கேட்கும். அதுல ஒன்று சங்கொலி, அதனால தியானம் சரியாக இருந்தால் தியான சித்தியோட எல்லையில கண்டிப்பாக இந்த ஒலியானது கேட்கும். நம்ம பல முறை கேட்டிருக்கோம், நம்ம சேரமான் பெருமாள் நாயனாருக்கு பூஜை முடிவுல சிலம்பொலி கேட்கும். சரி, ஒரு நாள் கேட்காட்டா என்ன, சாமி இன்னைக்கு வேற யாருக்கும் அருள் செய்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சரி, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கேட்கும் அப்படின்னு நினைக்காம, பூஜை தவறாக செய்ததால் சிலம்பொலி கேட்கல. தப்பா பூஜை பண்ணப்பறம் உயிரோட இருக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோட கையில உடைவாளை எடுத்து குத்தம் முற்படும் போது சுவாமி வந்து அவருக்கு சிலம்பொலி காட்டி, சுந்தரன் பாடிட்டு இருந்தாப்பா, நான் அதுல கொஞ்சம் கேட்டுட்டே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நட்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்று பார்க்கின்றோம். இப்ப எல்லாரும் பூஜை பண்றோம், ஆனா அந்த மாதிரி யோகிகளுக்கு தான் அந்த ஒலிகள் எல்லாம் கேட்கும். ஆக அம்பாளை தனிச்சு வழிபட மாட்டோம்னு சொன்னனால சுவாமியோட சேர்த்து அம்பாளை வழிபடும் போது கண்டிப்பாக அவள் நமக்கு அந்த இடத்துல அந்த ஒலியின் மூலமாக அவள் இருப்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த இடத்துல அப்படிங்க, அவளை தரிசிக்கலாம் திரிபுரையை அப்படின்னு அழகா சொல்றார். மந்திரங்களுள் மணி போன்றது, அதான் மணி மந்திர யோகம் அப்படின்னு சொல்றார். அதான் ஸ்ரீங்கிற பீஜத்தை வைத்து அம்பாளை வழிபட வேண்டும். ஓம்ங்கிற ஓம்ங்கிறது பிரணவ நாதம், அது வந்து சங்கொலியாக அங்கே கேட்கிறது என்று சொல்கிறார். சரி, அவள் தான் நமக்கு ஜெகத் காரணி, அதாவது உலக காரணியாக இருக்கிறாள் என்று சொல்லி, காரண மந்திரம் ஓதும் கமலத்து பூரண கும்ப விரேசம் பொருந்திய நாரணி நந்தி நடுவங்குறை செய்த ஆரண வேதநூல் அந்தமும் ஆமே அப்படின்னு சொல்றார். காரண மந்திரத்தை ஓதுகின்ற இதய கமலத்துல பூரண கும்பக ரேசகமாக பொருந்தி இருக்கக்கூடிய அம்பாள் சிவபெருமானோடு நடுவாக இதய கமலத்துக்குள்ள விளங்குவாள். இதைத்தான் ஆரண வேத நூல் இல்லையா, வேதமும் உபநிடதங்களும் நமக்கு எடுத்து உரைக்கின்றன அப்படின்னு சொல்லுது. காரண மந்திரம் அப்படிங்கிறது காரண பஞ்சாட்சரம் சொல்லக்கூடிய சிவ சிவ அப்படிங்கிறது. இதை தியானிக்கும் போது அந்த கும்பக ரேசகங்கள் அங்க அதோட சக்தியாகிய வந்து சிகாரங்கள் இரண்டின் நடுவுல சிவ சிவங்க போது ரெண்டு சிகாரத்துக்கு நடுவுல வ இருக்கு. ஆக அவள் நமக்கு சிவத்தோடு இருந்து நமக்கு அங்க அனுகிரகம் செய்கின்றாள் என்று நமக்கு மிக அழகாக அந்த வேத உபநிடத கருத்தை திருமூல தேவ நாயனார் இந்த திருமந்திர பாடலிலே எடுத்துரைக்கின்றார். அடுத்து மிக அழகாக அவளை வழிபட வேண்டும் என்றால், இங்க சைவத்துல எப்படி சிவபெருமானைக்கு நம்ம தீட்சை வாங்கி கொண்டோடனே கரன்யாசம் அங்கன்யாசம், அதாவது நம்முடைய அங்கத்தை பதி அங்க இது பசு பதி அங்கமாக மாத்துறதுதான் நியாசம் அப்படின்னு சொல்றது. அப்படி எங்கனம் நம்ம கரன்யாச கரத்திலே எப்படி அம்மையை அம்மையுடைய மந்திரங்களை எல்லாம் சொல்லி கரன்யாசம் செய்ய வேண்டும் என்று மிக அழகாக சொல்லி, அந்தரியாகம் எப்படி பண்ண வேண்டும் என்பதையும் சொல்லி, தாம குழலி தயை கண்ணி உள் நின்ற வேம திருளர வீசும் இளங்கொடி ஓம பெருஞ்சுடர் உள்ளெழு நுண்புகை மேவித்து அமுதோடு மீண்டது காணே அப்படின்னு சொல்றார். அழகான தாமம் இல்லையா, அந்த மாலை அணிந்த கூந்தலை உடையவள் குழலி, தயை கண்ணி கண்கள்ல கருணை அவ்வளவு இருக்கு, கருணை கண்கள், உயிரோட உள்ள நின்று கொண்டு உயிரோட நின்று கொண்டு எதனாலையும் அழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பாதுகாவலோட எது இருக்கு, ஆணவ இருள், அது அகலும் பொருட்டு அந்த இருள் அக வேமத்து இருளர வீசும் இளங்கொடி, அந்த ஆணவ இருள் வந்து அகலும்படியாக ஞான ஒளி வீசக்கூடியவள் இளங்கொடி போன்றவள், அந்த குண்டலினி வடிவாகிய பராசக்தி மூலத்திலிருந்து பிராணனோடு பிரம்மரந்திர வரைக்கும் சென்று அமுததாரையோடு மீண்டதை பற்றி இந்த பாடல் நமக்கு எடுத்து சொல்லி, இது ஒரு யோக நிலையில் உள்ள ஒரு பாடல். சகசிராரம் வரைக்கும் சென்று அங்க அமுதத்தோடு மீண்டதை மிக அழகாக இந்த பாடலிலே நமக்கு எடுத்துரைக்கணும். இதெல்லாம் இந்த முறையான ஒரு ஆசிரியர் மூலம் அந்த தியானத்தை யோகத்தை பயின்று அங்கனும் அதை கடைபிடிப்பவர்களுக்கு சித்திக்கும். அதற்கு அடுத்தபடியாக கரன்யாசத்தை தொடர்ந்து அங்கன்யாசம், அதை பற்றியும் அந்த முத்திரைகளை பற்றியும் நமக்கு அதிலே சொல்லி ஒவ்வொரு மந்திரத்தின் பயன்களையும் எடுத்து சொல்லிக் கொண்டே வருகிறார். கூவிய சீவன் பிராணன் முதலாக பாவிய சவ்வுடன் பண்ணும் யகாரத்தை மேவிய மாயை வெறிசங்கு முத்திரை தேவி நடுவுள் திகழ்ந்து நின்றாளே என்று சொல்கிறார். இப்படி அங்க கரன்யாசம் அங்கன்யாசம் செய்து கொண்டு பிரணவத்தோடும் பீஜத்தோடையும் இதையெல்லாம் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மாவானது என்ன செய்து சம் அப்படிங்கிற பீஜத்துக்குள்ள சங்கமுத்திரைக்கு நடுவுல தேவி இருக்கின்றாள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த தியானத்துல இருந்தால் உங்களுக்கு புரியும் என்று இந்த பாடல்ல எடுத்து சொல்லுகின்றார். சரி, அவள் வந்து பல்வேறு நிலைகளை இருக்கின்றாள். நின்ற வைரவி, அதாவது நிலை பெற்றவள். நீலி, நீல நிறம் உடையவள். நிசாசரி, இரவில் இயங்குபவள். நிசின்னு சொன்னா இரவு, நிசாசரினா இரவில் இயங்குபவள். ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய உள்ளத்து, இந்த மூன்று குணங்களும் அடங்கின உள்ளத்துல. சென்றருள் நாயகி, தானே வழிய வந்து அருள் வழங்கக்கூடியவள். தானே வந்து எமது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் என்று மணிவாசக பெருமான் சிவபெருமான சொல்வார் இல்லையா, அது மாதிரி அம்பாள திருமூல தேவநாயனார் சொல்றார். அந்த தேவ தேவனாகிய சிவபெருமானுடையவள் இந்த திருவருள் சக்தி. அதனால உலகத்துல இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் அவளை புகழ்ந்து அன்பு பாராட்டி வழிபடுங்கள். அவருடைய நாமங்கள் சொல்வதுதான் அன்பு அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது மாதிரி இங்கேயும் அம்பாளுடைய நாமங்களை சொல்லி அவளை நாம் வழிபட வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார். ஆதி வைரவி கன்னி துறை மன்னி, ஓதி உணரில் உடல் உயிர் ஈசனாம், பேதை உலகில் பிறவிகள் நாசமாம், ஓத உலவாத கோலம் ஒன்று ஆமே. ஆதி வைரவி சக்தி லோகத்துல இருக்கா, ஓதி உணரில் இல்லையா, ஞான சாத்திரங்களை எல்லாம் ஓதி அதுல கூர்ண வண்ணம் உணர்ந்தால் உடல் உயிர் ஈசனாம், உடலும் உயிரும் ஈசனமாக அவள் நம்மோடு இருக்கின்றாள். ஓத உலவாத கோலம் ஒன்றாகுமேனு அவளை வர்ணிக்கிறார். சொல்லல அமையாத அழகுடையவளாக இருக்கின்றாள். அவளை நீங்க தியானிங்க. அவளை தியானிச்சிங்கன்னா இந்த பேதமை உடைய உலகத்துல ஆன்மாக்களுக்கு இருக்கக்கூடிய பிறவிகள் எல்லாம் நாசமாகிவிடும் என்று சொல்லுகின்றார். சரி, முதல் வரியில கன்னித்துறைன்னு சொல்றாரு, அது வந்து சக்தியோட லோகமாகிய ஸ்ரீபுரம். அங்க அவ மன்னி நிலை பெற்று இருக்கின்றாள். உடல் உயிர் ஈசனா, உடல்னா ஜகம், உயிர்னா ஆன்மா, ஈசன்னா பரம். ஆக சக்தி வந்து மாயையா உலகு உடல் இவற்றிற்கு முதல் காரணமாகவும், உயிர்க்கெல்லாம் போக மோட்சத்தை தந்து உடனாயும் ஒன்றாயும் சிவப்பரம்பரோடு பிரிக்க முடியாத திருவருள் ஆற்றலாகவும் இருப்பதால் உடல் உயிர் ஈசன் என்று அருள் இருக்கின்றார். ஆக எல்லாவற்றிற்கும் காரணமாயும் அந்த உயிர்க்கெல்லாம் போக மோட்சத்தை தந்து உடனாகவும் ஒன்றாகவும் சிவப்பரம்பரோடு தாதான்மியமாக இருப்பதால் உடல் உயிர் ஈசனாம் என்று அவளை இந்த பாடலிலே போற்றி மகிழ்கின்றார் திருமூல தேவநாயனார். கோல குழலி குலாய புருவத்தள், நீல குவளை மலரன்ன கண்ணினாள், ஆலிக்கும் இன்னமுது ஆனந்த சுந்தரி, மேவி சிவத்தை வெளிப்படுத்தாளே என்று சொல்லுகிறார். இதுவும் தியான சுலோகம் மாதிரிதான். அழகான கூந்தல், வளைந்த புருவம், நீல மலர் போன்ற கண்கள், களிப்பூட்டுகின்ற இனிமையான அமுதத்தை ஒத்த ஆனந்தமான சுந்தரி வடிவு, அவள் விரும்பி சிவப்பரம்பொருளை வெளிப்படுத்தி, ஏன்னா அவதான் நம்மளை கொண்டு அப்பாட்ட விட முடியும், அம்மைதான் என்னை தரிசிக்க வைத்தாள் என்று சொல்லுகிறார். சிவத்தை வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தாள் அப்படின்னு சொன்னா தாய் மேவி தந்தையை கருணை பாலிக்க செய்வது போல. உலகத்துல ஒரு நல்ல விஷயம் அப்பா செய்யணும்னா அம்மா சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பிள்ளைக்கு இதை செய்யுங்கன்ற மாதிரி பிள்ளைகளாகிய நமக்காக ஈசன்ற பேசி நமக்கு முக்தியை தரும்படியாக மேவி இருப்பவர்கள். கொண்டனள் கோலங்கோடி அநேகங்கள், கண்டனள் எண்ணன் கலையின் கண் மாலைகள், விண்டனள் மேலே விரிகதிர் மூன்றையும் தண்டலை மேல் நின்ற தையல் நன்னாளு நல்லாளே என்று சொல்லுகிறார். அதாவது குளிர்ந்த உச்சி மேல் இருக்கக்கூடிய தையலாகிய தையல் நல்லாள் இல்லையா, தன் தலை, அதாவது குளிர்ச்சியான உச்சி மேல இருக்கக்கூடிய தையல் நல்லாளாகிய அந்த வைரவி. கொண்டனல் கோலங்கோடி, பல கோடி வடிவங்களை தாங்கியுள்ளாள். என் என் கலையின் கண் இல்லையா, 64 கலைகளையும் படைத்தாள். விண்ணில் விரிந்து விளங்கக்கூடிய சோமசூரிய அக்னி இல்லையா, அந்த மூன்று ஒளி பொருட்களையும் படைத்தாள். தன் தலைமேல் நின்ற தையல் ஏன் சொல்ற, மகிஷனோட தலைமேல நிற்க நிற்பா அம்பாள் மகிஷாசுர மர்த்தினி. ஆக அதை எடுத்து சொல்லி நமக்கு அங்கனம் அனுகிரகம் செய்கின்றாள், அந்த ஒளி பொருட்களை எல்லாம் அவள் படைத்தாள் என்று சொல்லியுள்ளார். சித்தியார்லையும் அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம் அப்படின்னு, உலகத்துல எல்லாம் எதையெல்லாம் பாக்குறோமோ எல்லாம் அவளால் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. தையல் நல்லாளை தடத்தின் தலைவியை, மையலை நோக்கும் மனோன்மணி மங்கையை, பையனின் ரேத்தி பணிமின் பணிந்த பின் வெய்ய பவம் இனி மேவகிலாவே அப்படிங்கிறார். தையல் நாயகி, உலக நாயகி, அவள் மையலை நோக்கும் அப்படிங்கிறார். மயக்கர அருள்பாவை வழங்கக்கூடிய மனோன்மணி அவளை மெதுவாக பைய மெதுவா நின்று தோத்திரம் செஞ்சு பணியுங்க. பணிந்த பின்பா இந்த கொடிய வெய்ய பிறவி, அதான் கொடிய வெய்ய பவம்னா கொடிய பிறவி, அது வந்து மேவகிலான உங்களை இனி பொருந்தாது என்று அழகாக அன்னையனுடைய அனுகிரகத்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறார். அவள் எங்கே இருக்கிறாள்? வேயன தோழி விரையுறு மென்மலர், ஏய குழலி இளம்பிர ஏந்திழை, தூய சடைபுடி சூழியனி சுந்தரி, ஏயனது உள்ளத்து இனிது இருந்தாளே என்று சொல்கிறார். அவள் வேறு எங்கோ இல்லை, என்னுடைய உள்ளத்தையே இடமாக கொண்டு மூங்கிலையொத்த தோள்களை உடையவள், மெல்லிய மலர்கள் நிறைந்த கூந்தலை உடையவள், இளம்பிரை சூடிய ஜடையை உடையவள், சூழினி சுந்தரியாகப்பட்டவள் வீட்டிருக்கின்றாள் என்று நமக்கு மிக அழகாக இதனை உணர்த்தியுள்ளார் என்று நாம பார்க்கிறோம். இதுகாரும் மிக அழகான முறையிலே அம்பாளை பற்றி சிந்திப்பதற்கு நமக்கு திருவருள் கூட்டியது என்று சொல்லிக்கொண்டு இப்போது வாழ்த்து பாடல். தேவர்களும் முனிவர்களும் சிறந்து வாழ்க, சிவமறையோர் வாழ்க, மறைவேதம் வாழ்க, ஆவினமும் தொண்டர் குலாம் அனைத்தும் வாழ்க, ஆகம சாத்திரங்களும் மெய் அறமும் வாழ்க, மேவு சைவ நெறி திகழ் வைதிகமும் ஓங்க, மேன்மிதரு பூதி சாதனமும் ஓங்க, பூவுலகு தழைக மழை பொழிக, வேந்தர் புகழோங்க மனநீதி பொருந்தி வாழ்க. இந்த சிந்தனையை இன்று நமக்கு சிந்திக்கும்படியாக உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை முதற்கண் தெரிவித்து, எழில்ஞான பூஜையினை அழகாக செய்து கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, இந்த நிகழ்வினை ஆர்வமோடு நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.